ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நாம் ஜெபிக்கும்படி எதிர்பார்க்கிறார். ஆனால் பல வேளைகளில் நாம் ஜெபிக்க தவறிவிடுகிறோம். நாம் ஏன் ஜெபிக்க தவறிவிடுகிறோம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்துடனே கேளுங்கள், ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் இப்பொழுது நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36 முதல் 46 வரைக்கும்.
அப்பொழுது இயேசு அவர்களுடனே கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் சபதேயுவின் குமாரை ஒருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினான் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய்
மூன்றாம் தரமும்
அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ
மனுஷகுமாரன்
பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான். எழுந்திருங்கள் போவோம் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். சீஷர்களை இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி திரும்பவும் கேட்டுக் கொள்ளுகிறார், தூண்டுகிறார், வற்புறுத்துகிறார். எவ்வளவோ அவரிடத்தில் இறங்கி கெஞ்சியும் கேட்டு பார்க்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் சீஷர்கள் ஜெபிக்கவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் பல நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இருந்த சீஷர்களை போலத்தான் மாறிவிடுகிறோம். ஜெபிக்கிறதில்லை. ஜெபிக்க சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். இப்படி செய்தியை கேட்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். மற்ற தேவ பிள்ளைகளின் மூலமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். உங்கள் தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்குள்ள இருக்கிற ஜெப குறைவை கர்த்தர் உணர்த்தி நீ ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். இப்படி பல விதங்களில் கர்த்தர் செய்தாலும் கூட பல நேரத்திலே நாம் ஜெபிப்பது இல்லை. ஏன் நம்ம ஜெபிக்கிறது இல்லை? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு இந்த செய்தியின் காரியமே, ஏன் நாம் ஜெபிப்பது கிடையாது, ஏன் நம்ம ஜெபிக்கிறது இல்லை? ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரமே ஜெபத்தில் அடங்கியிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஜெப ஜீவிதத்தை, அதாவது தனிப்பட்ட விதத்திலே தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிறதை இழந்துவிட்டால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உடனே வீழ்ச்சி அடைஞ்சிடும். அவங்களால கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவருடைய பரிசுத்த வாழ்க்கை போயிடும், தெய்வீக சுபாவங்கள் போயிடும், அவங்களுக்கு இருக்கிற ஒழுக்க நெறிகள் போயிடும், அவங்களுக்குள் இருக்கிறதான சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும், எல்லாமே போயிடும். ஜெப வாழ்க்கை என்பது தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க தவறிவிட்டால் அவங்க வாழ்க்கையில டோட்டல் லாஸ், கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஆகையினால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஜெபிக்க நாம் அறிந்திருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த வசனங்களில் நாம் வாசித்த இந்த 11 வசனங்களை பார்க்கும் பொழுது இங்கே ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பல விஷயங்களை சொல்லுகிறார். ஜெபத்தை அவன் செய்ய வேண்டும் என்று திரும்பவும் 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 தூண்டுகிறார். ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை சொல்லுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஜெபிக்க வேண்டியதின் அவசியத்தை அவர்களுக்கு சொன்னார். என்னோடு கூட ஒரு மணி நேரமாகினும் விழித்திருக்க கூடாதா என்று அவரிடத்தில் இறங்கி கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் 1 hour எனக்காக என் கூட நீங்க ஜெபத்தில் இருக்க மாட்டீங்களா என்று அவரிடத்தில் கெஞ்சியும் கேட்டு பார்த்தார். ஆனாலும் கூட இந்த சீஷர்களால் ஜெபிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் ஜெபிக்கிற இவர் சொல்லிவிட்டு தனியே போய் இவர் ஜெபிப்பார், ஜெபித்து விட்டு திரும்பி வந்து பார்ப்பார். தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்குறவங்களை மறுபடியும் எழுப்பி விட்டுட்டு மறுபடியும் அவர் ஒரு மணி நேரம் அவர் ஜெபித்து விட்டு திரும்பி வந்து பார்ப்பார், மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை எழுப்பி விட்டுட்டு போய் அவர் ஜெபிக்கிறார். ஆனாலும் கூட அவர் எத்தனை முறை வந்து எழுப்பி விட்டாலும் கூட மறுபடியும் தூங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. எழுந்திருக்கவே அவங்களால முடியல இல்லையா. நீங்க சில நேரத்தில் சில செய்வோம், அலாரம் வைப்பாங்க, செல்போன்ல அலாரம் வைப்பாங்க, டைம்பீஸ் அலாரம் வைப்பாங்க, காலை எழுந்து நான் ஜெபிக்கணும், அலாரம் கரெக்டா அடிக்கும், அந்த 5 மணிக்கு 5 மணிக்கு அடிக்கும், அதை தட்டி ஒரு தூங்க வச்சுட்டு தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. செல்போன்ல பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அது செகண்ட் வரும், திருப்பியும் இன்னொரு தட்டு தட்டி தூங்கிட்டு இருப்பாங்க. அது என்னதான் எழுப்பினாலும் ஒன்னும் பண்ண முடியாது, திருப்பி திருப்பி தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இதே போலதான் தூங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டா அவங்களால ஜெபிக்கவே முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்க ஜெபிக்கணும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துவை திரும்ப 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 சொல்லி பார்த்தார், ஆனால் அவங்களால் ஜெபிக்க முடியல. 45-46 வசனங்களை மட்டும் மறுபடியும் திருப்பி படிக்கலாம்.
பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன், பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான்,
என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான்,
எழுந்திருங்கள் போவோம் என்றார்.
எழுந்திருங்கள் போவோம் என்றார். இதுல பாருங்க, இது ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம். இயேசு கிறிஸ்து முதல்ல போகும்பொழுதே இந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் உள்ள போய் ஜெபிச்சுட்டு உங்களை விட்டுட்டு ஜெபிக்க விட்டுட்டு போனார். அவர் ஜெபித்து விட்டு ஒரு மணி நேரம் ஜெபித்து விட்டு திரும்பி வந்து பார்க்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அவருடைய எழுப்பி விட்டு விட்டு மறுபடியும் போய் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு திரும்பி வந்து பார்க்கிறார், திரும்பி தூங்குறாங்க. என்னோடு ஒரு மணி நேரம் ஆகியும் விழித்திருக்க கூடாதான், மறுபடியும் பார்க்கிறார், தூங்குறாங்க. அதன் பிறகு மூணாவதரை சொல்லுகிறார், மூணாவதரை திரும்பி போய் ஜெபிக்கிறார், ஜெபித்து விட்டு வந்து பார்க்கிறார், மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு அவர் சொன்னார், சரி இவங்களை எழுப்பி பிரயோஜனம் இல்லை, இவங்க தூங்குறதுக்குன்னே அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்க. உடனே அவங்களை பார்த்து சொல்றார், சரி நீங்கள் போய் படுத்து நித்திரை பண்ணுங்கள். இப்ப தூங்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தார், இதுவரைக்கும் ஜெபிக்க சொல்லிட்டே இருந்தார், இப்ப அதுக்கு போய் நீங்க நித்தனை பண்ணி இழைப்பாருங்கள், அதுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார். ஆனா அவர் நித்தனை பண்ணி இழைப்பார சொல்லும் பொழுது அவங்களால் இழைப்பார முடியல. அதை சொல்லும் பொழுது என்ன நடக்குது, அங்க யூதாஸ் போர்ச்சேவர் கூட வந்துட்டான். இவர் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்க சொல்லும் பொழுது இவங்க ஜெபிக்கல, அவர் இழைப்பார சொல்லும் பொழுது அவங்களால் இழைப்பார முடியல. புரியுது உங்களுக்கு? இது ஒரு பெரிய ரகசியம். ஜெபிக்க கர்த்தர் சொல்லும் பொழுது ஜெபிக்க தவறுகிறவர்கள், அவர் இழைப்பார சொல்லும் பொழுது இழைப்பார முடியாது. தெரியுமா, இழைப்பாறுதல் தூங்குறது நான் சொல்லல. எபிரேயர் கடிதத்தின் நிருபம் 4:9
ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது.
தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இளைப்பாறுதல்லாம் தூங்குறத சொல்லல. ஜெபிக்க வேண்டிய காலத்தில், கர்த்தர் ஜெபிக்க சொல்லுகிற காலத்தில் ஜெபிக்க தவறுகிறவர்கள், ஒரு நாள் கர்த்தர் வந்து நம்மளை இளைப்பாற சொல்லுவார். எப்போ? அவருடைய ரகசிய வருகை நேரத்தில் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து அவர் இளைப்பாறுத கூப்பிடுவார். ஆனால் ஜெபிக்க சொன்ன நேரத்தில் ஜெபிக்க தவறுகிறவர்கள், அவர் இளைப்பாற சொல்ல வரும் பொழுது அவங்களால் இளைப்பாற முடியாது, கைவிடப்பட்டு போயிடுவாங்க. புரிய ரகசியம். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க தவறுகிறவர்கள், கர்த்தர் இளைப்பாற சொல்லும் பொழுது இளைப்பாற முடியாது, பல்லவத்துக்கு போக முடியாது. ஜெபம் நம்மை உருவாக்குகிறது. ஜெபம் தேவ சாயலுக்குள் நம்மை கொண்டு வருகிறது. ஜெபம் நம்மை கர்த்தரோடு நெருங்கி வர வைக்கிறது. ஆனால் ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் ஜெபிக்க தவறும் பொழுது, இந்த உலகத்திலும் நாம் எல்லாவற்றையும் இழகிறோம், எல்லாவற்றுக்கு மேலாக நித்தியத்தையும் நாம் இழந்து போய்விடுவோம். ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், கண்டிப்பா ஜெபிச்சே ஆகணும். அது ஆல்டர்நேட்டிவ் கிடையாது. தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா அதை நீங்க இதுக்கு பிறகு நீங்க உருவாக்கிக் கொள்ளணும். தனிப்பட்ட விதத்திலே நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம் இல்லையா? பிரேயர் தான் நம்ம லைஃப்ல மிக முக்கியமானது. பிரேயர் இல்லைன்னா லைஃப்ல எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தின் ஏன் இவங்க ஜெபிக்கிறது, நம்ம இப்ப நம்ம பார்க்க போறோம். மூணு காரியத்தை சொல்ல போறோம். ஏன் இவங்களால ஜெபிக்க முடியல, ஏன் இவங்க ஜெபிக்க தவறுனாங்க, ஏன் நம்ம வாழ்க்கை நம்ம ஜெபிக்க தவறுகிறோம், அதற்கு ஒரு மூன்று காரணங்களை இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். மறுபடியும் 26 அதிகாரத்தில் 41 வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 26:41 வாசிக்கலாம்.
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
ஆவி உற்சாகம் உள்ளதுதான்,
ஆவி உற்சாகம் உள்ளதுதான்,
மாம்சமோ
மாம்சமோ
பலவீனம் உள்ளது என்றார்,
பலவீனம் உள்ளது என்றார். ஃபர்ஸ்ட் நம்ம தெரியணும் ஏன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் முக்கியத்துவத்தை முதல்ல சொல்லுகிறார். ஏன் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றார், ஜெபத்தின் அவசியத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் நம்ம ஜெபிக்கணும், ஜெபத்தின் அவசியம் என்ன? இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தெளிவா சொல்றார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனை வராதபடிக்கு கிடையாது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சோதனைக்கு எந்த ஒரு தேவ பிள்ளையும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவே அதற்கு விதிவிலக்கு கிடையாது. அவரே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சோதனைகளை கடந்துதான் அவர் ஊழியத்துக்குள்ள வந்தார். சோதனைக்கு யாருமே தப்ப முடியாது. பிசாசானவன் இரவும் பகலும் தேவ பிள்ளைகளை சோதித்து எப்படியாயிலும் அவர்களை வீழ்த்தி விட வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான். குடும்பத்தில் சண்டையை கொண்டு வருவான், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையை கொண்டு வருவான், ஏதாவது இழப்புகளை கொண்டு வருவான், ஏதாவது நஷ்டத்தை கொண்டு வருவான். எப்படி ஆயிரும் உங்கள் மனதின் சமாதானத்தை கெடுத்து, உங்கள் நிம்மதியை கெடுத்து, உங்கள் ஜெப வாழ்க்கைக்குள் நீங்கள் போகாதபடி தடுக்கிறதற்கு எல்லா முயற்சிகளும் செய்வான். சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருவான். எதையாவது ஒன்றை கொண்டு வந்து உங்களை எப்படி ஆயிலும் ஜெபிக்கிறதை தடுத்து விட வேண்டும் என்று அவன் தன்னாலான முயற்சிகளை செய்வான். சோதனைகளுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாருக்கும் சோதனை வரும். இயேசு கிறிஸ்து சோதனை வராதபடிக்கு ஜெபிக்க சொல்லல, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப சோதனைக்கு உட்படுதல் என்றால் என்ன? சோதனை வரும், அந்த சோதனைக்கு உள்ளே போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஜெபம் பண்ணினர். உட்படாதபடி, உள்ளே போய் மாட்டிக்கொள்ளாதபடி ஜெபம் பண்ணு. அப்ப நம்ம வாழ்க்கையில சோதனைகள் வரும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் சோதனை வரும். உங்கள் சமாதானத்தை கெடுக்கும்படி பிரச்சனைகள் வரும். சூழ்நிலைகள் மாறி வரும். உங்களுக்கு நேரம் கிடைக்காதபடி ஓவர் ஒர்க் வரும். எல்லாமே வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட உங்கள் ஜெபத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், காப்பாற்றிக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் தவறி போனால் நீங்கள் ஒரு சோதனையிலே உள்ளே போய் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற ஒரு நிலைமை வந்துவிடும். புரிஞ்சுங்களா? சோதனை உண்டு. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், இதற்கு பின்புதான் சீஷர்களின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனைகளின் பாதை இருக்கிறது. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பாதுகாப்பு வளையத்தில் அவர் கூடவே நடந்தாங்க, அவர் கூடவே படுத்திருந்தாங்க, அவர் கூடவே பிரயாணம் பண்ணாங்க, எங்க போனாலும் அவர் கூடவே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் ஒரு நாள், இன்றைக்குதான் அவருடைய அவரோடு கூட இருக்கிறதான கடைசி நாள், இந்த கெத்செமனே தோட்டத்திற்கு பிறகு அடுத்த நாள் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். ஆகையினால் இனி இயேசு கிறிஸ்து உடனிருந்து அவர்களை காத்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க போகிறது கிடையாது. அவர்கள் தன்னிச்சையாய் விடப்பட போகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு கொண்டு செல்லப்பட போகிறார். அந்த சூழ்நிலையின் நேரத்தில்தான் இவர்களுக்கு ஒரு சோதனையின் காலமாய் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த சோதனையை உள்ளே போய் மாட்டிக்கொண்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் இழந்து போகாமல் இருக்க வேண்டும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், சோதனை வரும், அதுல நீங்க ஜெயிக்கணும்னா ஜெபிக்கணும். ஜெபிக்கலைன்னா ஜெயிக்க மாட்டீங்க, தோத்துருவீங்க, வர்ற பிரச்சனையில தோத்துருவீங்க. சோதனையிலே நீங்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா ஜெபிச்சுத்தான் ஆக வேண்டும். அதுதான் இங்க சொல்றார், ஜபத்தின் அவசியம். நீங்கள் சோதனைகளில் ஜெயிப்பதற்கு ஜபம் அவசியம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதைத்தான் வார்னிங் கொடுத்தார், வார்ன் பண்ணார். சோதனை வரப்போது, பின்னாலேயே வருது, இன்னைக்கு நான் பிடிக்கப்பட போகிறேன், நாளையிலிருந்து நாளை காலையில் இன்னைக்கு நைட்லிருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனை நெருங்கிடுச்சு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. திரும்ப 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 அவங்களை பிரஷரைஸ் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் என்னதான் சொன்னாலும் கடைசி வரைக்கும் ஜெபிக்கிறது. இப்ப இந்த இடத்துல ஜெபித்த இயேசு கிறிஸ்துவுக்கும் ஜெபிக்காத சீஷர்களுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே சோதனைகள் வந்துச்சு. பாத்தீங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:54 The Gospel according to Luke chapter 22 verse 54, from 54 to 56.
அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான்.
இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான்.
அதற்கு பேதுரு,
மனுஷனே,
நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று.
நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். பேதுரு எங்க பின்பற்றுகிறான் பாருங்க. பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். 54 அதைத்தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு போறாங்களாம், பேதுருவும் தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்த நாள் முதல் என்னைக்குமே இவ்வளவு டிஸ்டன்ஸ் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததே கிடையாது. என்றைக்கு அவன் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டானோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருந்ததே கிடையாது. எங்க போனாலும் கூட போனான், ஒன்னாவே இருந்தான், ஒரே இடத்துல படுத்தான், ஒரே இடத்துல பிரயாணம் பண்ண, ஒரே போட்ல பிரயாணம் பண்ணாங்க, ஒரே இடத்துல தூங்குனாங்க, எழுந்தாங்க, எங்க போனாலும் ஒன்னாவே இருந்தாங்க. அவர் மலை மேல ஜெபிக்க போகும்பொழுதும் பேதுரு கூட இருந்தான், எங்க போனாலும் பேதுரு கூட இருந்தான். ஆனால் இந்த இடத்துல தான் முதல் முதலாக வேதம் சொல்லுகிறது, அவருக்கு தூரத்திலே பின் சென்றான். நீங்க ஜெபிக்கலைன்னா உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே மிகப்பெரிய ஒரு இடைவெளி உண்டாக்கிவிடும். அவர் கூட இருந்த நீங்கள் தூரத்திலே அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறிப்போவி. புரியுதா? ஜெபிக்கிறவர்களாய் இருந்த நம்ம கூட இருப்போம், ஆனால் ஜெபம் இன்மை நம்ம என்ன செய்து விடுகிறது? கிறிஸ்துவை விட்டு நம்மை தூரத்தில் கொண்டு போய் விடுகிறது. தூரத்தில் பின் சென்றார். அவர் கூட இருந்தவன் முதல் முதலாய் 3.5 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு பெரிய கேப் அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டாகிவிட்டது. ஜெபம் உங்க வாழ்க்கையில் சொல்லுகிறேன், உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவிலே மிகப்பெரிய இடைவெளியை உண்டாக்கிவிடும். பெரிய இடைவெளி உண்டாக்கிவிடும். நீங்க ஜெபிக்காம இருந்து பாருங்கள், உங்களுடைய உள்ளத்தின் சமாதானம் கெட்டு போகும். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை விட்டு போயிடும். தேவையில்லாம கோபமும் எரிச்சலும் உங்களுக்குள்ள வரும், பயம் வரும், கலக்க வரும், திகில் வரும். ஒரு காரியத்தை நீங்கள் கான்பிடென்ட் செய்யக்கூடிய நிலைமை போயிடும். எதுலையுமே உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்காது. உங்கள் வாழ்க்கை தோல்வியை நோக்கி வேகமாய் பிரயாணிக்க ஆரம்பிச்சிடும். ஜெபம் இன்மை என்பது கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துகிறது தான் ஜெப குறைவு. அவன் தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பின்பற்றி அவ்வளவு தூரத்திலே போனவன் அடுத்தது அவன் என்ன செய்யறான் பாருங்க. அடுத்த வசதி 55வது வசனத்தை படிக்கலாம்.
அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான்.
அங்கே பார்க்கும் பொழுது ஒரு சிலர், இந்த அரண்மனையில் இருந்த வேலைக்காரர்கள், இவங்க எல்லாம் யாருன்னா இயேசுக்கு சுக்கு விரோதமானவங்க. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் இது நடக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, அது ஒரு குளிர்காலம், அது ஒரு ராத்திரி நேரம், அந்த நேரத்தில் நெருப்பு போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் கிடையாது, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமானவங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. பேதுருவும் போய் அவங்களோட போய் உட்கார்ந்துட்டானா, ஃபெலோஷிப் மாறி போச்சு. நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் உங்க வாழ்க்கை தேவ பிள்ளைகளின் ஃபெலோஷிப் நாடும். தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று உங்கள் இருதயம் தவிக்கும். ஜெபிக்கிறவங்களை உங்கள் இருதயம் தேடும். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்கள் இருதயம் ஏங்கும். ஆலயத்திற்கு ஓடி வருவதற்கு உங்கள் இருதயம் துடிக்கும். கர்த்தரை தேட வேண்டிய அந்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்கும். உங்கள் ஐக்கியம் எல்லாம் தேவ பிள்ளைகளோடு தான் இருக்கும். எந்த ஒரு காரியமானால் உடனே தேவ பிள்ளைகளிடத்தில் போன் பண்ணுவீங்க, எனக்கு போன் பண்ணுவீங்க, அல்லது இன்னொரு தேவ பிள்ளைகளுக்கு போன் பண்ணுவீங்க. எதுவானாலும் உடனே அதை ஆவிக்குரியவர்களோடு பகிர்ந்து கொள்வீங்க, ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்துவீங்க. என்ன விஷயமானாலும் அதை ஆவிக்குரிய காரியத்தில் கொண்டு வந்து இணைத்து தேவ பிள்ளைகளோடு நீங்க கலந்து ஆலோசனை பண்ணி தேவ பிள்ளைகளோடு உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஜெப வாழ்க்கை உங்களுக்கு குறையும் பொழுது உங்களுக்கு தேவ பிள்ளைகளோடு கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் மட்டும் போகாது, கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியமும் உங்களை விட்டு போய்விடும். கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கும்போதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்கணும்னு உங்களுக்கு வரும். கர்த்தரோடு உங்களுக்கு ஐக்கியம் போயிடுச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு போயிடும். அதன் பிறகு உங்கள் இருதயம் அவிசுவாசிகளை நாடும். உலக பிரகாரமாய் பேசுகிறவர்கள் உங்களை இருதயம் தேடும். அவங்களுடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் ஓடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜெபம் இல்லை, தேவ பிள்ளைகளோடு உங்களால கோப்ப பண்ணி போக முடியல. அதனால் உலக மனுஷரை தேடி ஓடுவீங்க, உலக மனுஷரிடத்தில் ஆலோசனை கேட்பீங்க, உலக மனுஷருடைய காரியங்களை நாடி நிற்பீங்க. ஐக்கியம் மாறி போயிடும். 11 சீஷர்களோடு எப்பொழுதும் ஐக்கியமாயிருந்த பேதுரு இன்றைக்கு அவன் அவிசுவாசிகளோடு போய் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து, அவிசுவாசிகளின் கூட்டத்தோடு பேதுரு உட்கார்ந்து கொண்டு அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். யோசிச்சு பார்த்தீங்களா, ஜபம் இல்லாதது, ஜபம் இன்மை நம்ம லைஃப்ல நம்மளை எங்க கொண்டு போது பாருங்க. அவிசுவாசிகளின் கூட்டத்தோடு அவனை கொண்டு போய் நிற்க வைத்து விட்டது, அங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். இதெல்லாம் ஒரு நமக்கு இருக்கிறதான ஆவிக்குறி நிலைமையை மெஷர் பண்ற காரியம், உங்கள் இருதயம் தேவ பிள்ளைகளோடு பேசுவதற்கு, தேவ பிள்ளைகளோடு பழகுவதற்கு வாஞ்சிக்கிறதா, அல்லது அவிசுவாசிகளை நாடி உங்கள் இருதயம் இழுக்கப்படுகிறதா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை வைத்து நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க போயிட்டு உங்களுக்கு தெரியும். கர்த்தரோடு இருக்கிற ஃபெலோஷிப் போகும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஃபெலோஷிப் உங்களுக்கு பிடிக்காது. கர்த்தரோடு இருக்கிற ஃபெலோஷிப் நமக்கு நல்லா இருக்கும் பொழுதுதான் தேவ பிள்ளைகளோடு நமக்கு ஃபெலோஷிப் இருக்கணும்ன்ற அந்த காரியமும் நமக்கு தெளிவா இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபெலோஷிப் நமக்கு போயிடும். சபைக்கு வரலன்னா கூட அது பெருசா தெரியாது. ஜெபிக்க நீங்க விரும்பி நீங்க விட்டுட்டீங்கன்னா சபைக்கு வரலன்னா அது உங்களுக்கு பெருசா தெரியாது. லேட்டா வர்றது கஷ்டமா தெரியாது, எதுவுமே தெரியாது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய ஷார்ப்னஸ் போயிடும், கூர்மையான மனசாட்சி நமக்கு போயிடும், எதுவுமே நமக்கு தெரியாது. தெய்வ பிள்ளைகள் ஜெபத்தை மெயின்டைன் பண்ணணும். பாருங்க, இப்ப ரெண்டாவது பார்க்கும் பொழுது அவன் ஃபெலோஷிப் மாறி போச்சு. சீஷர்களோடும் கிறிஸ்துவோடும் இருந்த ஃபெலோஷிப் இப்போ அவிசுவாசிகளின் கூட்டத்தோடு போய் உட்கார்ந்துதான். மூணாவது பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, தொடர்ந்து படிப்போம்.
அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு,
அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு
அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள்.
படிப்போம்.
அதற்கு அவன் ஸ்திரீயே,
அதற்கு அவன் ஸ்திரீயே,
அவனை அறியேன் என்று மறுதளித்தான்,
அவனை அறியேன் என்று மறுதளித்தான். மூணாவது என்ன நடக்குது பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெண் வந்து இந்த பேதுருவை அடையாளம் கண்டுகொள்ளுகிறாள். கெத்தமனை தோட்டத்திலே இவன் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன், இவனும் அவனோடு இருந்தவன்கிறான். உடனே இவனும் சொல்றான், அவனை நான் அறியேன்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனை நான் அறியேன்டா, எந்த லெவலுக்கு போயிட்டா பாருங்க. இயேசு கிறிஸ்துவை அவன் சொல்ற லெவலுக்கு போயிட்டான். ஆண்டவரேன்னு சொன்னவன் இப்ப அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ரபின்னு சொன்னவன், போதகரே சொன்னவன், ஆனா இன்னைக்கு இயேசுவை அவன் சொல்ற லெவலுக்கு அவன் வாழ்க்கை தள்ளப்பட்டு விட்டது. காரணம் என்ன, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஜபக்குறைவு. ஜபக்குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் தரத்தில் கர்த்தர் அவனுக்கு இன்சிஸ்ட் பண்ணாரு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெடித்திருந்து ஜபம் பண்ணு, இப்படி எல்லாம் அவனுக்கு வந்துடக்கூடாது. நீ என்ன அவன் சொல்லி உன்னை காப்பாத்திக்க கூடிய நிலைமை கூட நீ தள்ளப்படக்கூடாது. அவனை அறியேன் நீ என்ன மறுதளிக்கிற நிலைமை உனக்கு வரக்கூடாது. என்ன நீ தூரத்தில் பின்பற்றக்கூடாது, அவிசுவாசிகளோடு போய் நீ உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் உனக்கு வரக்கூடாது. எதெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அவன் ஜெபிக்க சொன்னார். ஆனால் அவன் ஜெபிக்க தவறிவிட்டதுனாலே எதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரக்கூடாது என்று சொல்லி அவனை எச்சரித்தாரோ அது எல்லாமே பேதுருவின் வாழ்க்கையிலே வரிசையா வருது, வேகமாய் வருது. அடுத்தடுத்து அந்த காரியங்கள் நடந்து விடுகிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஜபக்குறைவு என்பது கிறிஸ்துவை மறுதளிக்கிற அளவுக்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். அந்த லெவல்ல நம்மளை கொண்டு போய் விட்டுடும். இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு சொல்ற லெவல்ல நம்மளை கொண்டு போய் விட்டுடும். தெரியுமா, அந்த லெவல்ல கொண்டு போய் விட்டுடும். இந்த எத்தனையோ ஜபத்திலே சிறந்திருந்தவங்க கூட ஒரு கட்டத்திலே ஜபத்தை இழக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமா நீங்க நினைக்கலாம். சாத்தியம், என் கண்ணு முன்னால் அதை நடந்து நான் பார்த்திருக்கிறேன். சாத்தியம். பாலாசீர் லாரி என்று சொல்லி ஒரு பெரிய தெய்வ மனுஷன் இருந்தார். அவரை பத்தி நான் முந்தி சொல்லியிருக்கிறேன் சபையில். அவரை போல கர்த்தர் ஒருத்தரை பயன்படுத்தினது இல்லை. இந்தியாவில் எந்த ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினது இல்லை என்பது இன்றைக்கு இருக்கிற ரெக்கார்டு. அவரை மாதிரி எந்த ஒரு இந்தியரும் இதுவரைக்கும் கர்த்தரால பயன்படுத்தப்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வ மனுஷன் அவர் இங்கே சென்னையில் இங்கே சூளைமேட்டில் தான் இந்த கான்ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருந்தார். அவருடைய பயன்படுத்தப்பட்ட காலத்திலே நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் அவர் மரணத்துக்கு முன்னால் அவர் ஒரு தடவை நான் நேரில் பார்த்துருக்கிறேன். அவர் 60s 70s 70s, 60s மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். சோலைமேடு கான்ஸ்டிட்யூட்ல தான் வந்து இருந்ததாக அவரை குறித்து அவரை பார்த்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவர் மூலமாய் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், மறித்தவர்களை எல்லாரும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் கூட்டம் சாயங்காலம் 6:30 நடக்குதுன்னா 3 அந்த கிரவுண்ட்ல வந்து பிசாசுகள், எங்க இருக்கிற பிசாசு எல்லாம் ஓடி வந்து உழுந்து ஆடிக்கொண்டு இருக்குமா? அவர் மேடை ஏறினோட பிசாசுகள் எல்லாம் ஓடி போகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தவர். கடைசியில் பொறுமை வந்தது, மதிகேடாய் அவருடைய வாழ்க்கை போனது. அவருடைய வாழ்க்கை தடம் புரள ஆரம்பித்தது, ஜபம் குறைய ஆரம்பித்தது, பண ஆசை வந்தது, மற்றும் பல காரியங்களில் அவர் பண ஆசை மற்றும் உண்மையில்லாத தன்மைகள் வர ஜப வாழ்க்கை போனது. ஏன்னா ஒண்ணு நல்லா தெரியணும், ஜபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யறவன் ஜபிக்க மாட்டான். இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஸ்லோகன் மனசுல வச்சு. ஜபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யறவன் ஜபிக்க மாட்டான். ஏதாவது ஒன்றதான் செய்ய முடியும், ரெண்டையும் யாராலும் செய்ய முடியாது. பாவம் செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாம், ஆனா ஜபிக்க முடியாது. புரியுதா? ஜபிக்கிறவன் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவன் ஜபிக்க முடியாது. இவர் ஒரு காலத்திலே பயங்கரமாய் ஜபித்தவர். அவர் பீக் லெவல் இருந்தபொழுது அவரோடு இருந்தவர்கள் எனக்கு தெரியும். அவர் சொல்லுவாங்க, அவர் ஜபிச்சு அவர் திரும்பி பார்த்தார்னா அவர் முகத்த பக்கத்தில் பயமா இருக்குன்னு வாங்க. அப்படி ஒரு வல்லமை அவர் மேல இருந்தது. கடைசியில் விலகினார், விலகினார், முற்றிலும் விலகினார், கத்தரை விட்டு எல்லாத்தையும் விலகினார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை தடம் புரண்டு முற்றிலும் தனக்கென்று ஒரு வேறு ஒரு கூட்டம் சேர்ந்தது. ஒரு ஆசிரமம் ஒன்றை ஆரம்பித்தார். ஆசிரமம் இன்னைக்கு இருக்குது, மனுஜோதி ஆசிரமம் என்ற பெயரில் இன்னைக்கு அது இருக்குது. இன்னைக்கு இவருடைய படத்தை வைத்து லாரி வரப்போகிறார், திரும்பி அவர் வரப்போகிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து அவர் படத்தை வச்சு இன்னைக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க அந்த கூட்டம். அப்படி இருக்கும் பொழுது அவர் கடைசியிலே தடம் புரண்டு போன பிறகு 1984 அவரை நான் ஒருமுறை சென்னையிலே ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்தார். அப்ப டோட்டலா போயிட்டார். அவருடைய பிரசங்கத்தை நான் நேரில் போய் பார்த்தேன். அது எனக்கு அப்ப ஒண்ணுமே தெரியாது. நான் ஒரு இன்னசென்ட் ஒரு நல்ல கூட்டம் நினைச்சு நான் போய் உட்கார்ந்து கேட்டேன். அப்புறம் ரசிக்கப்பட்ட புதுசு 1984 போய் பார்த்தேன். அருமையான பிரசங்கியார், அற்புதமா பிரசங்கம் பண்ணார். அதன் பிறகு கல்கி என்ற ஒரு பத்திரிகையிலே அவருடைய பேட்டி ஒன்று வந்திருந்தது. அதை நான் போய் வாசித்து பார்த்தேன். அதை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த கல்கி அது இந்து பத்திரிகை மேகசின், அதுல பேட்டி கொடுக்கிற போது கேட்கிறாங்க, நீங்க ஒரு காலத்தில் கிறிஸ்துவை பிரசங்கிச்சீங்க, இப்ப என்ன பிரசங்கிக்கிறீங்க? அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை நான் ஒரு காலத்தில் பிரசங்கிச்ச உண்மைதான், ஆனால் அது தவறு என்பதை இப்ப நான் உணர்ந்துட்டேங்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு, கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் மூலமாய் பரலோகம் போக முடியும், இந்துக்கள் கிருஷ்ணர் மூலமாய் பரலோகம் போக முடியும், முகமதியன் அல்லா மூலமாய் பரலோகம் போக முடியும். எந்த மதத்தில் இருந்தாலும் போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான், அந்தந்த தெய்வத்தை பிடித்துக் கொண்டு எல்லாமே பரலோகம் வர முடியும். அப்படி இது பேட்டி கொடுத்திருந்தார். உங்கள் மூலமாய் அற்புதம் நடந்தது, இப்ப நடக்கிற அற்புதத்தை பத்தி என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வெறும் செட்டப் அப்படிங்கிற இப்படி முற்றிலும் கத்தரை மறுதளித்து அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டி நான் வாசிச்சேன், கல்கி பத்திரிகையில வந்திருந்துச்சு. இதுதான் மறுதளிப்பு போகிறது. அந்த பீக் லெவல் இருக்கிறவங்க இந்த லெவலுக்கு வர முடியும், அடிமட்டத்துக்கு வர முடியும். அந்த அளவுக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்கள் இந்த அளவுக்கு அடிமட்டத்திற்கு போக முடியும். எங்க தெரியுமா சரிவு வருது? ஜப வாழ்க்கையில் சரிவு வரும்பொழுதுதான் இந்த சரிவுகள் எல்லாம் வேகமா வரும். பேதர் என்னைக்காவது நினைச்சிருப்பானா இயேசு கிறிஸ்து அவன் சொல்லணும்னு? அவன் என்னைக்காவது மனசுல திங்க் பண்ணிருப்பானா? என்னைக்காவது ஒரு கனவு கொண்டிருப்பானா? இயேசு கிறிஸ்து தான் வாயினால் அவன் நான் சொல்லுவேன், அவன் என்னைக்காவது கற்பனை கூட பண்ணிருப்பானா? பண்ணிருக்க மாட்டான், கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். அவன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவன் வாழ்க்கை அடிமட்டத்துக்கு போய்விட்டது. நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு அவன் வாழ்க்கை அடிமட்டத்துக்கு போச்சு. ரீசன் என்ன தெரியுமா? ஜபமின்றி. அதனாலதான் கர்த்தர் திரும்ப 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 வலியுறுத்துறாரு, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஜபத்தின் அவசியத்தை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். அதன் அவசியத்தை புரிந்து கொண்டு நம்ம கவனமா நடக்கணும். அந்த வார்னிங்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா சோதனைக்கு உட்படுகிறதை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம சோதனையில போய் மாட்டிக்கொள்ளுகிறதை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் வார்னிங்கை நம்ம பார்க்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், பைபிள்ல கர்த்தர் நமக்கு எதை சொன்னாலும் அது நமக்கு நன்மைக்காக என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபிச்சு என்னமோ கர்த்தருக்கு தியாகம் பண்றோம், ஜெபிச்சு நம்ம என்னமோ கர்த்தருக்கு ஏதோ கொடுக்கிறோம், நம்ம ஜெபிச்சு என்னமோ பெருசா கர்த்தருக்கு ஏதோ ஒரு நம்ம உதவி செய்யறோம் நினைக்கிறோம். நான் உங்களுக்கு ஓபனா சொல்றேன், பைபிள் இருக்கிற எந்த ஒரு கட்டளையும் கர்த்தர் தனக்கு ஃபேவரா இருக்கிறதற்காக நமக்கு கொடுக்கவே கிடையாது. அப்படிப்பட்ட சுயநலவாதி அல்ல நம்முடைய ஆண்டவர். நம்ம கொடுத்து அவர் படைக்க வேண்டிய நிலைமையில் அவர் கிடையாது. நம்ம செஞ்சு அவர் ஒரு காரியம் அவருக்கு நடக்கணும்ன்ற காரியம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. நம்மனாலதான் ஒண்ணு நடக்கணும்ன்ற காரியத்தில் அவர் கிடையவே கிடையாதவர். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நம்ம அவருக்கு உதவி செய்யறத நினைக்காதீங்க. ஜெபம் என்பது நமக்காகத்தான், நம்ம ஆசீர்வாதத்திற்காகத்தான். ஜெபம் மட்டும் கிடையாது, பைபிள்ல அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது எதுவானாலும் சரி. சில விஷயத்தை நம்ம கை கொள்ளுகிறோம், சில விஷயத்தை இதெல்லாம் வேணாம் நினைக்கிறோம், சில விஷயத்தை ஈஸியா இருக்கிறத ஏற்றுக்கொள்கிறோம், சில விஷயத்தை இதெல்லாம் நம்மளால முடியாது நினைக்கிறோம். ஒன்று சொல்லுகிறேன், வேதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வதனால் உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். வேதத்தில் கர்த்தர் எதை செய்ய வேணாம் சொல்றாரோ அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நான் சொல்றது எல்லாமே பைபிள் தான் பேசுறது, அவுட் ஆஃப் பைபிள் எதுவுமே பேசுறது கிடையாது. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 10:12-13 வாசிங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது எவ்வளவு உண்மை என்பதை நீங்க புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலே, புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 10:12-13, இப்பொழுதும் இஸ்ரவேலே
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து,
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் எல்லாம் நடந்து,
அவர் வழிகளில் எல்லாம் நடந்து
அவரிடத்தில் அன்பு கூர்ந்து,
அவரிடத்தில் அன்பு கூர்ந்து
உன் முழு இருதயத்தோடும்,
உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும்,
உன் முழு ஆத்மாவோடும்
உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து,
உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து
நான் இன்று உனக்கு கற்பிக்கிற,
நல்ல கவனிங்க, நான் இன்று உனக்கு கற்பிக்க
கர்த்தருடைய கற்பனைகளையும்,
கர்த்தருடைய கற்பனைகளையும்
அவருடைய கட்டளைகளையும்,
அவருடைய கட்டளைகளையும்
உனக்கு நன்மை உண்டாகும்படி,
உனக்கு நன்மை உண்டாகும்படி
கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல்,
கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல்
வேறு எதை
உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னிடத்தில் கேட்கிறார்.
இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணணும். இந்த 13வது வசனத்தை என்ன வார்த்தை பாருங்க, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்ன வார்த்தை, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற என்னத்தங்க உங்ககிட்ட கேட்கிறாரு, வேற என்னத்தை கேட்கிறாரு, உங்க சொத்தெல்லாம் எனக்கு எழுதிபின்னு கேட்கிறாரா, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு நீ சாதாரணமா இருன்னு சொல்றாரா, நீ தரையில தான் படு, பெட்ல படுக்காத தரையில படுன்றாரா, செருப்பு போடாம நடங்குறாரா, உடம்புல குட்டி கொன்றாரா, ரோட்ல உருண்டுட்டு வந்து என்ன வணங்குன்றாரா, சொல்லுங்க என்னத்தை கேட்கிறாரு, பிசாசுகள் இதெல்லாம் கேக்குது, உருண்டுட்டு வாங்குது, குத்திக்கோது, செருப்பு போடாம நடந்து வாங்குது, நல்ல டிரெஸ் போடாத என்னென்ன கேவலம் பண்ணுது, சாஷ்டாங்கமா ரோட்லயே விழுந்து வணங்குறான், அதெல்லாம் சொல்லுது, என்ன சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குது, நம்முடைய ஆண்டவர் எங்கேயாவது எல்லாம் தரையில சாஷ்டாங்கமா விழுந்து என்ன வணங்குன்னு நம்மளை வற்புறுத்தினாரா, சொல்லுங்க, வெக்கப்படாம உலக போய் பாருங்க, ரோட்ல போய் பாருங்க, அப்படியே நடு ரோட்ல விழுகிறாங்க, படித்த மனுஷன், பெரிய பதவியில் இருக்கிற மனுஷன் சட்டை கூட இல்லாம நடு ரோட்ல விழுந்து வணங்குறான். கர்த்தர் அப்படியே நம்மள கேக்குறாரு, சட்டையை கழட்டி போட்டுட்டு வா, நான் சொல்றாரு, நடு ரோட்ல உருந்து வணங்குன்னு நான் சொல்றேன் நம்முடைய ஆண்டவர். கற்பனைகளை கைக்கொள். எதுக்காக? எனக்கு இல்ல, உனக்கு நன்மை உண்டாகும்படியினர். ஆமென். எனக்கு நன்மை உண்டாகும்படி செய்யும் சொல்லலையே, உனக்கு நன்மை உண்டாகும்படி செய்யுங்கிறார் கர்த்தர். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், யோசிச்சு பாத்தீங்களா? நமக்கு நன்மை உண்டாகும்படி தான் இருக்குது. பைபிள்ல சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தாலும் அதனால ஃபேவர் அனுபவிக்கிறது நீங்க தான். அதனால வர்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், கர்த்தருக்கு கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. உனக்கு நன்மை உண்டாகும்படி அந்த வார்த்தையை மறந்து போகாதீங்க. வேற என்னத்தை உன் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார்? உண்மையிலே இந்த வசனத்தை நான் தனியா படிச்சிருந்தேன், அழுதுட்டு வீட்டில் படிச்சிருவேன். அவ்வளவு ஒரு ஆழமான வசனம். வேற என்னத்தை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார்? இவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறார். ஆகினாலே நல்ல கவனிங்க, கர்த்தர் நமக்கு சொல்வதெல்லாம் நமக்கு நன்மைக்காக. அதுக்காக தான் ஜெபின் சொன்னார், உனக்கு சோதனையில் போய் மாட்டிக்கிட்டு இப்படி ஆயிடாதப்பா, ஜபம் பண்ணுப்பானார். நான் அவங்களோ கேட்கல. ஃபர்ஸ்ட் கர்த்தர் வந்து ஜெபிக்கிற சொன்னதன் மோட்டிவ், அதன் காரியத்தை மறந்துட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், ஜெபத்தின் அவசியத்தை புரியாமதுனால தான், புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால, கர்த்தர் சொல்றத நம்ம உணராம இருக்கிறதுனால தான் நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிச்சா எவ்வளவு ஆசீர்வாதம், ஆனா அவர் சொன்னதின் அவசியத்தை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஜெபிக்காம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, நேரம் கடந்துட்டே இருக்குது, ரெண்டாவது வேகமா சொல்றேன். மறுபடியும் அந்த 41 வாசிப்போம், மத்தேயு 26:41.
நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
அதே பகுதியில் அடுத்து சொல்றாரு, மாம்ச ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து சொல்லும் பொழுது சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு உடனே சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்முடைய நிலைமைகளை புரியாம கிடையாது, இன்னைக்கு மாதிரி கிடையாது. அன்னைக்கு அவங்க ஊழியர் செஞ்சது, இன்னைக்கு போற மாதிரி டிராவல் பண்றதுக்கு சொகுசன உட்கார்ந்து டிராவல் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அன்னைக்கு காலையிலிருந்து நடந்து 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 ஊழியர் செஞ்சாங்க, எந்த ஒரு பெசிலிட்டியும் கிடையாது. காலையிலிருந்து சீசனோட இந்த 12 பேர் சீசன் அழைச்சிட்டு நடந்துட்டே இருக்கிறார். அவர் நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார், நடந்து நடந்து பகலெல்லாம் நடந்து ஊழிய செய்யும் பொழுது அவங்களுக்கு உண்மையிலே களைப்பு இருக்கும். அதனால இது வந்து நேரம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரம் கிடையாது, களைப்பு தான். பகலெல்லாம் நடந்திருப்பாங்க, வெஸ்டில் அப்படியே நடந்து 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 வந்ததுனால ரொம்ப களைப்பு தான். அந்த களைப்பு நேரத்துலதான் இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்க போறாரு, இவங்களும் ஜெபிக்க சொல்றாரு. அந்த நேரத்தில் அவருடைய சரீரம் களைப்பாய் இருக்கும்ன்றது அவருக்கும் தெரியும், ஏன்னா அவரும் ஒரு பக்கத்தில் மனுஷனா மாம்சத்தில் இருந்தார். அதில் அவருடைய பாடியிலையும் அந்த டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணாரு, அதே டயர்ட்னஸ் சீஷர்களுக்கு இருக்குன்றது அவர் ஒத்துக்கிறாரு, அவர் இல்லைன்னு சொல்லல. அதனால தான் சொல்றாரு, மாம்சம் பலவீனம் உள்ளதுன்றாரு. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. இதே மாம்சம் தான் அவருக்கு இருந்துச்சு, அதே மாம்சம் தான் சீஷர்களுக்கு இருந்துச்சு. ஆனா ரெண்டு பேருடைய செலக்ஷன் தான் வித்தியாசமாயிச்சு, செலக்ட் பண்ணதுல தவறி போச்சு, மாறி போச்சு. இவர் ஆவிய செலக்ட் பண்ணாரு, அவங்க மாம்சத்தை செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலன்றோம், ஏன் பிரதர் ஜெபிக்கல? மாம்சமும் பலவீனம் உள்ளதுன்னு பைபிள்லயே சொல்லியிருக்குல்ல, அப்படி ஜெபிக்கல. ஏன் ஜெபிக்கல? அதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது பைபிளையும் சொல்லியிருக்குது. ஒரே டயர்டா இருந்துச்சு, படுத்து தூங்கிட்டேன். டயர்டா இருக்குது, சாப்பிடாம இருக்கிறோமா? டயர்டா இருக்குது, நம்ம சொந்த காரியம் செய்யாம இருக்கிறோமா? நைட்டு சரியா தூங்கலன்னு சொல்லி காலைக்கு வேலை, காலையில வேலைக்கு போகாம இருக்கிறோமா? சொல்லுங்க. டயர்டா இருக்குது, நம்ம சொந்த காரியத்தை நம்ம ஏதாவது தவிர்க்கிறோமா? டயர்டா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிடுறோம், ஆபீஸ்ல போய் தூங்கினாலும் பரவாயில்ல, வேலைக்கு போய் ஒப்பேத்திட்டு வந்துடுறோம். சொல்லுங்க. இல்ல டயர்டா இருக்கு நம்ம சாப்பிடாம, இல்ல டயர்டா இருக்கு நம்ம வேலைக்கு போகாம, எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா டயர்டா இருக்குது என்ன செய்யறது இல்ல, ஜெபிக்கிறது மட்டும் டயர்டா வந்து காரணம் காட்டியது. அதுக்கு வேத வசனத்தையும் ஆதாரம், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்ச பலவீனம் உள்ளது உண்மைதான், இயேசு கிறிஸ்து ஆமான் தான் சொன்னார், இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அதே நேரத்தில் ஆவி உற்சாகம் உள்ளது அதுக்கு முன்னால சொல்லியிருக்கிறாரே, அது நம்ம கண்ணுக்கு பட மாட்டேங்குது. அதுக்கு முன்னாலதான் அதை சொல்லியிருக்கிறார், ஆவி உற்சாகம் சொல்லிட்டு தானே இதை சொன்னாரு. அது நம்ம கண்ணுக்கு பட மாட்டேங்குது. மாம்சமும் பலவீனம் உள்ளது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு படுது. ராங் செலக்ஷன், தவறான தெரிந்து கொள்ளுதல். டயர்டு இருக்கத்தான் செய்யும், டயர்டு இருக்கும், டயர்டு இருக்கத்தான் செய்யும். அந்த டயர்ட்னஸுக்கு நடுவிலே உங்கள் அர்ப்பணிப்பினால் நீங்கள் ஜெபிக்கணும். புரியுதா? டயர்டு எல்லாருக்கும் உண்டு, டயர்டு இல்லாத ஆளே கிடையாது. எல்லாருக்கும் டயர்ட் ஆகும். இயேசு கிறிஸ்துவே டயர்டா இருந்திருக்கிறார். அவர் பிரயாணத்திலே இளை படைந்தவராய் அந்த கிணத்தின் அருகே உட்கார்ந்தார்னு யோவான் 4 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே டயர்டு இருந்துச்சு. அப்ப சமாரியப்பட்டதுல வரும்போது ரொம்ப டயர்டா சமாரியப்பட்டதுல கிணத்துக்கிட்ட உட்கார்ந்தார். டயர்டு வரும், அவருக்கே இருந்துச்சு. ஆனால் டயர்ட காரணம் காமிச்சு அவர் ஜெபிக்காம இருக்கல. அந்த டயர்டு நடுவிலும் கெத்செமனே தோட்டத்திலே ஆவியின் உற்சாகத்தை தெரிந்து கொண்டு அவர் ஜெபித்தார். ஆனால் சீஷர்களோ மாம்சத்தின் பலவீனத்தை காரணம் காமிச்சு தூங்கிட்டாங்க. நல்லா கவனிக்க முடியும், வாழ்க்கையிலே சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டும். டயர்டு இருந்தால் சரி, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. உங்களால முடியாமல் எக்ஸாஸ்ட் ஆகி போற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. புரியுதா? ஜெபிக்கிற விஷயத்துல முயற்சி பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க. அதுக்கு மேல முடியாதுன்னு அந்த பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க. நமக்கு ஒரு சொந்த வேலைனா டயர்டா இருக்குதுன்னு நம்ம தூங்குறதுல முகத்தை கழுவிட்டு நம்மளை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு செய்யறோம்ல. நம்ம ஒரு சொந்த காரியம்னா ஒரு டீயை குடிச்சிட்டு உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு நம்ம அந்த காரியத்தை செய்ய நினைக்கிறோம்ல. சொல்லுங்க, நம்முடைய சொந்த விஷயம்னா அந்த தூக்கத்தை மேற்கொண்டதுக்கு எத்தனை முயற்சி பண்ணி ஒரு டீ குடிச்ச முகத்தை கழுவி ஏதாவது பண்ணி நமக்கு அந்த வேலையை முடிக்கணும்னு பாக்குறோம். ஆனால் ஜெபிக்கணும்னு வரும்போது அதுக்கு இந்த மாதிரி முயற்சிகளே பண்றது கிடையாது. முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் ஜெபிக்கலாம், ஒரு டீ குடிச்சிட்டு ஜெபிக்கலாம், கொஞ்சம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஜெபிக்கலாம். இந்த முயற்சிகளை எல்லாம் செய்வது கிடையாது. புரியுதா? ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியானதை செலக்ட் பண்ணுங்க. உங்கள் ஆவி ஜெபிக்க சொல்லுது, ஆனா உங்க மனசு சொல்லுது இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கையில படுத்துக்கோன்னு சொல்லுது. உங்க மனசுல தோணுது, சரி எழுந்து ஜெபம் பண்ணு, எழுந்து ஜெபம் பண்ணு, திடீர்னு உங்க மனசு சொல்லுது. ஆவின்றது இதுதான், உங்க மனசுல திடீர்னு தோணும், ஜெபிக்கணும்னு தோணும், ஆனா அதே நேரத்தில் படுத்துக்கணும்னு தோணும். கரெக்டா செலக்ட் பண்ணணும். ஜெபிக்கணும்னு தோணுச்சுன்னா அது எந்த நேரம் ஆனாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும், நடுராத்திரி 2 ஆனாலும் ஜெபிக்கணும்னு தோணுதா, எழுந்துருங்க, கர்த்தர் உற்சாகத்தை கொடுப்பார். புரியுதா? ஆவி உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யணும். அந்த நேரத்தில் டயர்ட்னஸ் இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் படுத்தலாம்னு நினைச்சீங்கன்னா அடுத்து நீங்க கண்ணை திறக்கும் பொழுது அது 2 கடந்து போயிட்டு இருக்கும். ஒரு 5 கண்ணு முடி திறக்கணும், 5 கண்ணு முடி திறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா 2 கடந்து போயிருக்கும், உங்களுக்கே தெரியாது. போனது போனது தான். அதனால கர்த்தர் உங்கள் உள்ளத்துல, நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்ற ரகசியத்தை, எந்த நிமிஷத்தில் அது எந்த நேரத்தில் சரி ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறதே வழக்கமா ஜெபிக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபிக்கணும்னு ஒரு தாட் உங்களுக்கு திடீர்னு வருதுன்னா, எதுவானாலும் கொஞ்சம் நிறுத்திட்டு தூங்கிட்டு இருந்தாலும் அதில் நீங்க விழிச்ச உடனே திடீர்னு ஒரு ஜெபிக்கணும்னு தோணுதா, எழுந்திருச்சிருங்க. போனுச்சுன்னா நீங்க அந்த நேரத்தில் எதுவானாலும் தட்டிட்டு நீங்க ஜெபி உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் விசேஷமாய் நடத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால ஆவி உற்சாகம் உள்ளது அதை செலக்ட் பண்ணுங்க, மாம்சம் பலவீனமானது அதை விட்டுடுங்க. மாம்சத்தை செலக்ட் பண்ணி ஆவியை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, ஆவியின் சத்தத்தை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. மாம்சத்தின் குரலை தட்டிட்டு ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்து ஜெபிக்கணும், சரியா செலக்ட் பண்ணணும். 3 ஏன் உங்க ஜெபிக்கல? மத்தேயு 26 அதிகாரத்தில் 37-38 வாசிப்போம்.
பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது.
நீங்கள் இங்கே தங்கி
என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லும் பொழுது கூடவே ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் சொல்றார். பேதுருவையும் செபத்தையும் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்தது அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு விழித்திருங்கள். அவர் சும்மா அவங்களை பார்த்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லல. அவங்களை ஜெபிக்க சொல்லும் பொழுது என்னோட ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு மொட்டைய சொல்லல. அவங்க ரெண்டு பேரையும் மூணு பேரையும் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் துக்கம் அடைந்து வியாகோலப்பட்டு தன்னுடைய மனவேதனைகளை எல்லாம் அந்த மூணு பேர்கிட்ட கொட்டுறாரு. அதுல ஒரு வார்த்தை தான் அவன் என்ன கொட்டினான் நிறைய இருந்திருக்கும். ஆனா அது ஒரே ஒரு சின்ன சாம்பிள் நமக்கு மத்தை எழுதுறாரு. என்ன சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்திற்கு எதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது. அவர் என்னதான் ஒரு பக்கத்துல தேவகுமாரனா இருந்தால் அடுத்த பக்கத்துல மனுஷகுமாரன். அவருக்கு ஒரு மனுஷனுக்குரிய சரீரம் இருந்தது. அந்த சரீரத்தில் மனுஷனுக்குரிய எல்லா வேதனைகளும் அவருக்கு இருந்துச்சு. அதனால தனக்கு நாளை தினத்தில் நடக்க போகிற அந்த டார்ச்சர், கொடிய மரணம், அதெல்லாம் நினைக்கும் பொழுது மனுஷீகத்தில் அவருக்குள்ள ஒரு துக்கம் வந்துச்சு. ஐயோ, இதெல்லாம் எப்படி நம்ம கிராஸ் பண்ண போறோம், இப்படி நடக்க போது நமக்கு, நம்மளை வாழ்நாள் அடிக்க போறாங்களே, நம்மளை கேவலப்படுத்த போறாங்களே, முகத்தில் துப்ப போறாங்களே, முள்முடியை சூடி தரையில் அடிக்க போறாங்களே, சிலுவையை சுமக்க வைக்க போறாங்களே, சிலுவையில் அடித்த பிறகும் நம்மளை பரிகாசம் பண்ண போறாங்களே, இதெல்லாம் நடக்க போதே. அதை நடக்கும் பொழுது நினைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய இருதயம் மனுஷீகத்தில் துக்கம் கொண்ட அந்த துக்கத்தை தனக்குள்ள அடக்கிக்க முடியல. அந்த மூணு பேர்கிட்ட ஷேர் பண்றாரு, எனக்கு இப்படிலாம் நடக்க போகுது, வியாகுலப்பட்டார், இப்படிலாம் என்ன பண்ண போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது, மரணம் எனக்கு நெருங்கிடுச்சு, மரணத்திற்கு ஏதுவான துக்கம் என்ன பிடிச்சிட்டு இருக்குது, தன் வேதனைகளை எல்லாம் அந்த மூணு பேர்கிட்ட ஷேர் பண்றாரு. சொல்லிட்டு தான் ஒரு மணி நேரம் என்னோடு கூட நீங்க ஜபத்தில் விழித்திருங்க சொன்னார். ரீசன் சொல்லாம அவர் ஜெபிக்க சொல்ல ரீசன் சொன்னார். இந்த சீஷர்கள் மூணு பேர் அவர் சொன்னது எல்லாத்தையும் கதை மாறி கேட்டுக்கிட்டாங்க. சீரியஸா அதை எடுத்துக்கல, கதை மாறி கேட்டுக்கிட்டாங்க. ஒன்னு சொல்றேன், ஒருத்தர் பேரில நமக்கு அன்பு இருக்குமானால், ஒருத்தருடைய காரியத்தை குறித்து நமக்கு உண்மையான ஒரு அன்பு இருக்குமானால் ஜெபிக்காம இருக்க முடியாது. தெரியுமா, ஜெபிக்காம இருக்க முடியாது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய சபையிலே சகோதரி பியூலா கத்தருடைய ராஜ்யம் போனாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வியாதிப்பட்டு எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது கேன்சர் 4th stage இருந்து எங்களுக்கு தெரிஞ்சது. கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சாலும் ஒழிய பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது முதலே தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டம் என்னன்றது தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையிலே ஒரு ரிப்போர்ட் ஏதாவது ஒன்று வரும்போது உடனே நான் சபையில் அனௌன்ஸ் பண்ணல. நான் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நெகட்டிவான இது ஜாஸ்தி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லாருக்கும் பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணலை. ரொம்ப அந்த பிரச்சனை இருக்கும்போது ஜபத்திற்குன்னு க்ளோஸ் இருக்கிற சிலருக்கு ஜஸ்ட் ஃபோன் பண்ணுவேன். செலக்டடாக ஒரு 15 பேர், ஒரு 20 பேர், 20-25 பேர் நான் ஒவ்வொரு தரையும் பார்த்தேன். ஜெபிச்சு நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour ஜெபம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜெபிச்சு போன வச்சு 1/2 hour இங்க வந்து பார்த்தா நான் சொன்ன அத்தனை பேர் இங்க இருந்தாங்க. ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. அத்தனை பேர் இருந்தாங்க. கூட்ட யாரெல்லாம் கூட்டணும் அத்தனை பேருமே இங்க இருந்தாங்க. யாருமே நான் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் வரேன், அப்புறம் பார்க்கலாம், நான் வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லல. ஜெபிக்க போறேன் சபையில் நேரத்தில் இந்த ஒன்றும் ஜெபிக்க போறோம்னா அத்தனை பேர் ஓடி வந்தீங்க ஜெபிச்சாங்க. ஏன் தெரியுமா? அந்த மகள் மேல் வச்சு ஒரு பாசம். ஐயோ இந்த மகள், நம்ம நடுவில் இந்த மகளாச்சே, அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே, அதுக்காக நம்ம ஜெபிக்கணுமே, தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து பாரத்தோடு ஜெபிச்சோம். இந்த பாசம், இந்த பாரம் அன்றைக்கு பேதுருக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கு இருந்திருந்தா ஜெபிச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து மேல் அந்த பாசம் அன்னைக்கு பேதுருக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கு இருந்திருக்குமானா? ஐயோ இப்படி நடக்க போது, எனக்கு மரணம் சம்பவிக்க போது, ஏன்னா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, மரணத்தை சொல்லிட்டாரு, எனக்கு மரணம் வரப்போகுன்றாரு. சாதாரண மனுஷர்கள் தான் நம்மளும். இப்ப நமக்கு நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு மகள், நம்ம கூட பிறந்த சகோதரியுமா நம்ம நினைக்கிறோம், அந்த மகளுக்கு ஒரு சூழ்நிலை, ஐயோ மரணத்திற்கு ஏதுவான வியாதியில் அந்த மகள் மாட்டிருக்கலாம் நினைக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் ஓடி வந்து ஜெபிக்க வந்தோம். நான் சொல்றேன், அன்றைக்கு சீஷர்கள் 3.5 வருஷம் அவர் கூடவே நடந்தாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு நாளைக்கு மரணம்ங்கிறாரு, மரணத்திற்கு ஏதுவான துக்கம் என்ன பிடிச்சிட்டு, அவரே வாயத்திறந்து சொல்றாரு. அவர் மேல ஒரு பாசம் இருந்திருந்தா, அவர் மேல ஒரு அன்பு ஆழமா இருந்திருந்தா தூக்கத்தை தூக்கி போட்டு ஜெபிச்சிருப்பாங்க. அன்பு இல்லை, எதுவும் கூட போனாங்க வந்தாங்க, அவர் கொடுத்தத வாங்கி சாப்பிட்டாங்க, கூட இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் மேல ஒரு ஆழமான அன்பு இருந்தா தூக்கம் எப்படிங்க வரும்? அவர் மேல ஒரு ஆழமான அன்பு இருந்தா எப்படி தூக்கம் வந்திருக்கும்? வேதனை அழுகிறாரு, நாளைக்கு எனக்கு இப்படி நடக்க போகுது, வியாகுலத்தோடு சொல்றாரு. அவர் மேல உண்மையான அன்பு இருந்திருந்தா தூங்கவா முடியும்? ஜெபிச்சிருப்பாங்க. அன்பு இல்லை, நன்றி இல்லை, அன்பு இல்லை, இயேசு கிறிஸ்து அன்பு இல்லை, நன்றி இல்லை. அதனாலதான் அவர் சொன்னது கதை மாதிரி கேட்டுட்டு இவங்க மட்டும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. யார் ஜெபிப்பாங்க தெரியுமா? கர்த்தர் பேரில் ஆழமான அன்புள்ளவங்க தான் ஜெபிக்க முடியும். கர்த்தர் பேரில் ஆழமான ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பு இல்லைன்னா எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவ நேரம் வந்து சொன்னாலும் ஜெபிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ நேரம் வந்து சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேரில் ஆழமான ஒரு அன்பு இல்லைன்னா இயேசுவே நேரம் வந்து சொன்னாலும் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க மாட்டாங்க. ஏன் ஜெபிக்கல தெரியுமா? அன்பு இல்லை. கர்த்தர் பேரில் ஒரு ஆழமான அன்பு இருக்குமானால் நம்மால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் பேரில் ஒரு ஆழமான ஒரு நன்றி உணர்ச்சி இருக்குமானால் நம்மளால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. 3 விஷயம். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு நன்மை உண்டாக சொன்னதான அந்த ஜபத்தின் அவசியத்தை சரியா புரிஞ்சுக்க தெரியல அவங்களுக்கு. அதனால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜபத்தின் அவசியத்தை சொல்றாரு, நமக்கு நன்மை உண்டாகும் சொல்றாரு. அது புரியாததுனாலதான் நம்ம ஜபிக்கல. 2வது, தவறானதை தெரிந்து கொள்ளுகிறோம். ஆதி உற்சாகம் உள்ளது, அந்த உற்சாகத்தை தெரிந்து கொள்ளாமல் மாம்சத்தின் பலவீனத்தை தெரிந்து கொள்ளுகிறதுனாலதான் அதை காரணம் காட்டி ஜபிக்காம போயிடும். 3வது, நம்ம ஏன் ஜபிக்கிறது இல்லைன்னா கர்த்தர் பேரில் ஒரு ஆழமான ஒரு அன்பு இல்லாத காரணத்தினாலதான் நம்ம ஜெபிக்காம போயிடும். அன்பு இருந்தா ஓடி வந்து ஜெபிப்போம், தூக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஜெபிப்போம். அந்த அன்பு இல்லாத காரணத்தினாலதான் நம்மளால, அவரை விட நம்மளதான் நம்ம அதிகமா நேசிக்கிறோம். கர்த்தரை நேசிக்கிறதை விட நம்மளை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். நம்ம சாப்பாட்டை நம்ம நேசிக்கிறோம், நம்ம தூக்கத்தை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், நம்முடைய வேலையை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், நம்மளை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். கர்த்தரை நேசிக்கிறது இல்லை ஒன்று சொல்றேன், நம்மளை விட கர்த்தரை நம்ம அதிகமாக நேசிக்கணும். அவரை விட நம்மளையே நம்ம ஒரு செல்ஃபிஷா இருக்கிறோம், நம்மளை தான் நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், கர்த்தரை நம்ம நேசிக்கிறது இல்லை. அதனாலதான் நமக்கு நம்மளுடைய ஃபெசிலிட்டி, நம்மளுடைய நன்மையை பார்த்துட்டு ஜபிக்காம விட்டாரோ. ஒன்று சொல்றேன், ஆழமா அன்பு கூறுங்க. அதனாலதான் கடைசியில் இயேசு கிறிஸ்து உயிர் தேடுந்த பின்பு யோவான் 21வது அதிகாரத்தில் நீ படிக்க வேண்டாம், பேதுருவை பார்த்து ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்பார், இவர்கள் எல்லாரை பார்க்கிறோம் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பேதுருவை பார்த்து கேட்கிறான், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, அதோட விடல. நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இரண்டாவது தடவை கேட்டாரு. ஆண்டவரே அதை நீ அறிவீர். மூணாவது தடவை கேட்டாரு. இவர்கள் எல்லாரை பார்க்கிறோம், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார். ஏன்னா அப்பா நீ அன்பு இல்லாம நீ அன்னைக்கு ஜெபிக்க தவறி அப்படி போயிட்ட, ஆனால் இப்ப சொல்றேன், இப்பவாவது நீ என்னிடத்தில் ஆழமான அன்பு கூறு, அப்பதான் நீ கடைசி வரைக்கும் நீ நிக்க முடியும், அப்பதான் நீ ஜெபிக்க முடியும். இனி உனக்கு ஒரு பெரிய ஊழியம் காத்திருக்குது. என்னிடத்துல நீ அன்பு கூறலன்னா நீ ஜெபிக்க மாட்டேன், ஜெபிக்கலாம் நீ எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் அவன் மூணு தடவை கன்ஃபர்மேஷன் வாங்குறாரு. என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய், இவள் எல்லாரும் பார்க்கணும், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என் அன்பில்லாதவன் ஜெபிக்க முடியாது. அதனால மூன்றாவது காரியம், கர்த்தரிடத்தில் அன்பில்லாமல் போகிறதுனாலதான் ஜெபிக்க முடியாமல் போகிறோம். இந்த மூணு காரியத்துல நம்மளை கரெக்ட் பண்ணிக்கொள்வோம். நீங்களும் ஜெப வீரராக மாற முடியும். அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் நீங்களும் மாற முடியும். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏன் ஜெபிக்கிறது இல்லை? ஏன் ஜெபிக்கிறது இல்லை? கர்த்தர் நமக்கு ஜெபிக்க சொல்றார். அன்றைக்கு சீஷர்களாகிய பேதுரு யாக்கோபு யோவானுக்கு நேரடியாக மூன்று முறை சொல்லியும் அவர்களால் ஜெபிக்க முடியல, ஜெபிக்கவே இல்லை. ஏன் அவங்க ஜெபிக்கல? அதே காரணத்தினால்தான் நம்மளும் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபத்தின் அவசியத்தை அவங்களுக்கு சொன்னார். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அது அவசியம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோதனையை உள்ளே போய் மாட்டிக்கொண்டு நீ என்னை மறுதளிக்கிற காலம் வரப்போகிறது. அவனை நான் அறிய நீ சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துக்குள்ள நீ தள்ளப்பட போற. அதை நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன், ஆனால் நடக்கும். எப்போ நீ ஜெபிக்கலன்னா அது நடக்கும். கர்த்தர் சொன்னார், ஆனால் அவர் சொன்னதின் காரியத்தை அவங்க உணர்ந்து கொள்ளவே இல்லை. சோதனைக்கு உட்படுகிறது என்றால் என்ன? அங்கு உணரல. உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஜெபிக்காதவர்கள் பின்வாங்குவாங்க. எப்படிப்பட்ட நிலைமையில் பின்வாங்குவாங்க தெரியுமா? அவங்க கற்பனைக்கு எட்டாத லெவல் அவங்க பின்வாங்கிடுவாங்க. நானா இப்படி ஆனே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. எப்படி இருந்தனே, நானா இந்த நிலைமைக்கு போயிட்டேன், அதை நினைச்சு நினைச்சு துக்கப்படுற லெவலுக்கு அவங்களோட பின்மாற்றம் வந்துடும். பேதுரு சொன்னான், உம்முடைய நாமத்தை நிமித்தம் உம்மு நிமித்தம் எல்லாரும் உண்மை மறுதளித்தாலும் நான் ஒருத்த மட்டும் நிப்பாண்டவர். என்ன மீட்பனை விட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். அவன் சொன்னான், எல்லாரும் ஓடி போனால் நான் போமாட்டான் ஆண்டவரேனா. ஆனா அவன் தான் கடைசியில இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று சொல்லிட்டான். இயேசு கிறிஸ்துவை தூரத்தில் பின்பற்றுகிறான். நீங்க ஜெபிக்க தவறிட்டீங்கன்னா உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இடையிலே பெரிய கேப் விழுந்துடும். அவரை தூரத்தில் பின்பற்றுகிற நிலைமைக்கு வந்துடுவீங்க. இரண்டாவது, நீங்க ஜெபிக்க தவறி விட்டீங்கன்னா அவிசுவாசிகளுடைய ஃபெலோஷிப் உங்களுக்கு வந்துடும். விசுவாசிகளின் ஐக்கியத்தை நீங்க விரும்ப மாட்டீங்க, அவிசுவாசிகளின் ஐக்கியத்தை நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. அவிசுவாசிகளோடு போய் உட்கார்ந்துட்டான், அங்க போய் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். மூணாவது, அவன் ஜெபிக்க தவறி விட்டதுனாலே இயேசுவை யாருன்னு கேட்கிற லெவலுக்கு அவன் ஆயிட்டான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு மறுதளித்து போய்விட்டான். இது அவன் நினைச்சு கூட பார்க்காத லெவல்ல பின்மாற்றம். இதுக்கெல்லாம் ஒரே ரீசன், ஜெபிக்க தவறி விட்டதுதான். வேற ஒரு ரீசனும் கிடையாது, அதுதான் ரீசன். இரண்டாவது, மாம்சம் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு அவரே சொன்னார். இயேசு கிறிஸ்து ஆவியின் ஏவுதலை தெரிந்து கொண்டார். சீஷர்களோ மாம்சத்தின் அழைப்பை தெரிந்து கொண்டாங்க. ஆவி உற்சாகம் உள்ளது, ஜெபிக்க சொல்லுகிறது. அந்த நேரத்தில் மாம்சத்தை பின்னுக்கு தள்ளிட்டு ஜெபிங்க. நமக்கு சொந்த ஒரு வேலை இருக்குதுன்னா தூக்கம் வருது நம்ம விட்டுறோமா? உடனே முகத்தை கழுவிட்டு அந்த வேலையை செய்யணும் இல்ல? நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம அந்த காரியத்தை தொடர்ந்து எப்படியாவது முடிச்சுட்டு தானே நம்ம படுகிறோம். ஆனா நமக்கு ஜெபன்ற விஷயத்துல மட்டும் தூக்கம் வந்த உடனே முதல் வேலையை தூங்கிடுறோமே. தப்பான செலக்ஷன். என்னைக்கு சொல்றேன், உங்கள் மனது, உங்கள் ஆவி எதை தூண்டுகிறதோ அதை செய்யுங்க. உங்க மாம்சத்தின் தூண்டுதல் அதற்கு எதிர்மாறா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கொள், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் ஜெபிக்கலாம்னு சொன்னோம். அந்த அப்புறம் நேரம் கடந்துடும், தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் நேரம் வராது, தாண்டி போயிடும், நீங்க எழுந்திருக்க மாட்டீங்க. ஒரு அரை மணி நேரம் படுத்து எழுந்திருக்கலாம் நீங்க நினைச்சிட்டு படுப்பீங்க, நீங்க எழுந்திருச்சு பார்க்கும்போது மூணு மணி நேரம் கடந்து போயிருக்கும், அந்த அரை மணி நேரம் எப்பயோ முடிச்சு போயிருக்கு. அப்புறம் உங்களுக்கு அடுத்த வேலை ரெடியா இருக்கும், உங்களால் ஜெபிக்க முடியாது. மூன்றாவது, அவங்க ஏன் ஜெபிக்கல, அவ்வளவு தூரம் தன்னுடைய வியாகுலத்தை தன்னுடைய மரணத்தை அவர் தெரியப்படுத்தி இருந்தும் அவங்களால ஜெபிக்க முடியலன்றதுக்கு காரணம், அவர் மேல ஒரு ஆழமான அன்பு இல்லை, அதுதான் காரணம். ஒருத்தர் நம்ம நேசிப்போம், அவங்களுடைய உபத்திரவத்தில் அவங்களுடைய வேதனையில் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்காம இருக்க முடியாது. ஒருத்தர் மேல நமக்கு அன்பு இருக்கிறது என்றால் நம்முடைய வேலையை போட்ட வேலையை போட்டபடி ஓடி வந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், அதுதான் அன்பு. சீஷர்களுக்கு அந்த அன்பு இல்லை, அதனாலதான் அவர் அவ்வளவு வியாகலப்பட்டோம், கேஷுவலா தூங்கிட்டாங்க. எப்படி இங்க தூக்கம் வரும், அடுத்த நாள் அவர் மறிக்க போறேன்னு சொல்றாரு, ஆனா இங்க தூங்குறாங்க. அன்பு இல்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறதா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி இன்றைக்கு நான் உங்களிடத்துல கேட்கிறேன், மெய்யாகவே நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் அன்பாக இருக்கிறீர்களா? என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டார். இன்னைக்கு அதே கேள்வி கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறையா? அதே கேள்வி இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிற, என்கிட்ட நீ அன்பா இருக்கியா? அன்பா இருந்தா என்னுடைய வேதனையை பார்க்கும் பொழுது நீ ஜெபிக்காம இருக்க முடியாதே. என்கிட்ட அன்பா இருக்கிறியா? எங்கிட்ட அன்பா இருந்தால் என்னையில நீ முதல் இடத்துல வச்சு நீ பார்ப்ப, எல்லாத்தையும் பின்னால தள்ளுவேன்றார் கர்த்தர். தேவ பிள்ளையே, ஆழமாய் அன்பு கூறுங்கள், அப்பதான் உங்களால ஜெபிக்க முடியும், இல்லைனா ஜெபிக்க முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்பை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும்பா, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்காம வாழ்ந்துட்டு எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு என்னை ஜெபிக்க சொல்றீங்க, எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை ஜெபிக்க சொல்றீங்க. ஆனால் நானும் இது ஒரு அந்நிய காரியத்தை போல நினைச்சு நான் இது வரைக்கும் விட்டுட்டனே. எனக்கு நன்மை உண்டாகும்படி தானே என்ன நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றீங்க. நான் செய்யும்படி சொல்லுகிற எல்லாமே எனக்கு நன்மை உண்டாகும்படி தானே, நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ற எல்லாமே எனக்கு நன்மை உண்டாகும்படி தானே. இதை ஏதோ நாம் தியாகமாய் நினைக்க கூடாது, இதை போய் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க, ஆண்டவரே என்னுடைய தவறுகளுக்கு என்ன மன்னிங்க, எனக்கு நன்மை உண்டாகும்படி நீங்க சொல்லுகிற காரியங்களை நான் அசட்டை பண்ணி இந்த ஜபத்தின் அவசியத்தை நான் புரிந்து கொள்ளாமல் இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பல நேரத்தினுடைய மாம்சத்திற்கு நான் அதிகமாய் செவி கொடுத்து ஆவியை நான் அசட்டை பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. உங்களிடத்தில் அன்பு கூடாததுனாலே உங்களுடைய வேதனையை நான் உணராமல் நான் ஜெபிக்காமல் இருந்துட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து என்னுடைய ஜெப வாழ்க்கை எழும்பட்டும், நான் ஜெபிக்கிற மகனாய் மகளாய் நான் இருக்கணும், நான் ஜெபிக்கணும்பா, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளிலும் நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும், நான் தனியாக உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபிக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை நான் அனுபவிக்கிற நேரத்தை இழந்துடக்கூடாது, வேஸ்டாய நேரத்தை செலவு செய்து என் ஜெபத்தை நான் இழந்துடக்கூடாது, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும்பா, நான் ஜெபிக்கணும், என்னை ஜெபிக்க வைங்க, என்னை அர்ப்பணிக்கிற எனக்கு என்னை ஜெபிக்க வைங்க. நான் சொல்றேன், கர்த்தர் பேரில் இந்த மூன்று காரியங்கள் நமக்கு இல்லைன்னா அவர் நேரடியாக வந்து சொன்னாலும் ஜெபிக்க முடியாது. இந்த மூன்று விஷயங்களில நீங்கள் உங்களை உட்படுத்திக் கொள்ளாத பட்சத்தில் இயேசு கிறிஸ்து டைரக்டா நேரம் வந்து சொன்னாலும் ஜெபிக்க முடியாது. சீஷர்களுக்கு அவர் நேர சொல்லி அவங்க செய்யல, அதே தான் நமக்கு, அதையும் அதே தான். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த செய்தி எங்கள் இருதயத்தை உடைத்து எங்களுடைய சமூகத்தில் எங்கள் முழங்கால் படியிட வைக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும், உங்களுடைய பாதத்தில் உட்கார வைக்கட்டும், ஜெப ஆவி சபையிலே ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிற அபிஷேகத்தை கொடுங்கப்பா. தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற அனுபவத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, தனியாய் மோளோடு அதிகமான நேரத்தை செலவிடுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. சபையார் எல்லாரையும் மாற்றுங்க. ஜெபிக்காமல் இதுவரையிலும் இருந்த ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இதுவரையிலும் ஜெபிக்காமல் போன அத்தனை பேருக்குள்ளும் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தரை செய்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க திருப்பி போடுகிறதற்காய் சொல்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இது நிமித்த ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாக போகிறதற்காய் சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்ய புதிய கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன்.